4.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு இனிய காலை பொழுதில் சங்கநாதத்தின் நேர்களுடன் இணைந்திருப்பது ஜெரிதா அப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை, மார்ச் மாதம் 31 தேதி, எம் தமிழுக்கு சுபகிருது வருடம் பங்குனி திங்கள் 17, இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜிரி 1444 வருடம், ரமலான் மாத பிறை 8. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதத்தின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்றைய நாளும் வரும் நாட்களும் அனைவருக்கும் நலமே அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சங்கநாதத்தின் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றும் சங்கநாதத்தை வளமை போல் ஆரம்பிக்க, உலகம் போற்றும் திருக்குறளிலிருந்து குரலையும் பொருளையும் தருவதற்காக எம்முடன் மறுமொழியிலிருந்து இணைய காத்துக் கொண்டிருப்பவர் எமது மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய மெர்வின் கான்சன்ட்ரேயின் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 86 அதிகாரமான இகழ் என்னும் அதிகாரத்தின் 3 குறளினை பார்க்க இருக்கின்றோம். ஒருவரை ஒருவர் பயத்திற்கு தொடக்கமாக மனம் மாறுபடும். முதலில் மனத்தில் தோன்றும் வெறுப்புணர்ச்சி, கருத்து மாறுபாட்டு உணர்ச்சிகளே இகழ் எனப்படும். மனத்தினுள் தள்ளல் போல் கிடந்து கொதிக்கும் இதுவே பகை தீயாய் பிறகு கொழுந்து விட்டெறியுமாதலால் இகழ் தவிர்க என்பதனை விளக்கும் அதிகாரமான 86 அதிகாரத்தில் இருந்து 3 குறள். மனத்தை முறித்துக் கொள்கின்றதாகிய இகழ் எனப்படும் கடும் துன்பத்தை செய்யும் நோயை ஒருவன் தன் மனத்தினின்றும் நீக்குவானாயின் அப்பண்புடைமை கெடுதலில்லாத குற்றமற்ற புகழாகிய ஒளியினை அவனது வாழ்நாளில் தரும் என்பதனை விளக்கும் திருக்குறளின் 853 குறள். இகழ் என்னும் எவ்வா நோய் நீக்கின் தவள் இல்லா தாயில் விளக்கம் தரும். ஆடு தலை தின்பது போல நண்பர்களிடம் பழகக்கூடாது. காப்பியம் படிப்பது போல நல்ல நாவலை படிப்பது போல் பழக வேண்டும். கதை மாந்தரின் குணங்களையும் குறைகளையும் அடையிட்டு குணங்களை மட்டும் சுவைப்பது கலைஞனின் இயல்பு. எல்லோரிடமும் குறை உண்டு, ஆனால் சந்தர்ப்பங்களின் நெருக்கடியிலும் நல்லவர்களிடம் குணங்களே கையொங்கி நிற்கும், குறைகள் அற்பமாக இருக்கும். நண்பனுடைய உறவில் அவனுடைய குணங்களால் மகிழ்ந்தால் அவனுடைய குறைகளை பொருட்படுத்தக்கூடாது, அந்த குறைகளையும் விரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியருள் ஒருவர் மற்றொருவரின் குறைகளையும் காதலிக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் மூனா வரதராஜன். நட்பில் அன்புக்கும் உரிமைக்கும் தவிர வேறு எதற்கும் இடமில்லை. அன்பும் உரிமையும் எளிதில் சங்கமிப்பதில்லை. சங்கமித்தால் அது மிகவும் இனிய உறவு, சிறந்த தோழமை. இந்த கலவை நண்பர்களுக்கிடையில் அவசரத்தால், அறியாமையால், கோபத்தால் தோன்றக்கூடிய மாறுபாட்டை தடுக்கும் படையாகும். இந்த பண்பு கலவை வாய்க்க பெற்றவனுக்கு பலரும் நண்பராவார். அந்த நட்பால் நல்ல செயல்கள் பலவும் செய்து முடிக்க முடியும். இத்தகைய நண்பர்களு ஒரு நாட்டின் அரசியலிலும் செல்வாக்கு பெறும். வரலாற்றில் இடம்பெறும் அளவிற்கு நாட்டிற்கு நல்லவனவற்றை செய்யும். எப்படி? யாரோடும் அந்த நாட்டுக்கு பகையில்லை என்ற நிலையை இந்த நண்பர்குழு உண்டாக்கும். யாரோடும் பகைகொள்ளன் என்றபின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது என்கிறார் கம்பர். இகழென்னும் எவ்வா நோய் நீக்கின் தவள் இல்லா தாயில் விளக்கம் தரும்.
அந்த அழகிய குரலையும் பொருளையும் தொடர்ந்து நற்சிந்தனை. நற்சிந்தனை குட்டி கதையுடன் எம்முடன் இணைந்து கொள்ளவிருப்பவர் நியூசிலாந்து திருமுருகன் கோவிலின் குருக்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். ஆரம்பிங்கள் ஐயா.
அன்பிற்கினிய சங்கநாதம் வானொலியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுதின் நல் வணக்கங்கள் கூறி, இன்றைய தினமும் வளமை போன்று நற்சிந்தனை நிகழ்ச்சியில் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இலார்க்கு அவ்வுலகம் இல்லை என்ற திருக்குறளை ஒட்டிய சிறு கதை கேட்டு சிந்திப்போம் வாருங்கள். இந்த உலகத்தில் மிகவும் வசதியாக வாழ்ந்த ஒரு பெரிய மனிதன் ஒருவன் தனது பூவுலக வாழ்வை முடித்து கொண்டு சொர்க்கத்திற்கு போனான். அங்கே போன பின்புதான் தெரிந்தது சொர்க்கத்தின் வாசற்கதவு மூடியிருப்பது. மூடிய கதவின் முன்னால் போய் நின்று, இங்கே யாரும் இல்லையா என்று உரக்க கத்தினான். பதில் ஏதும் இல்லை. மீண்டும், நான் ஒரு பெரிய மனிதன் வந்திருக்கிறேன், கதவை திறவுங்கள் என்று கத்திய சத்தம் கேட்டு சற்று நேரத்தில் சித்ரகுப்தன் அங்கே வந்தான். உடனே இந்த பெரிய மனிதன் தனது சட்டை பையில் இருந்து 10 ரூபாய் நோட்டை எடுத்து, இதை வைத்து கொண்டு சீக்கிரம் கதவை திறந்து விடுங்கள், நான் உள்ளே போக வேண்டும் என்றான். உடனே சித்ரகுப்தன் சிரித்தவாறு, இதெல்லாம் உங்கள் பூலோக நடைமுறைகள், லஞ்சம் கொடுப்பது, கதவை திறக்கச் சொல்வது, இதெல்லாம் இங்கே நடக்காது என்று கூறவே இந்த மனிதர், அப்படியென்றால் நான் எப்படி உள்ளே வருவது என்று கேட்டார். சொர்க்கத்தினுள் நுழைவதற்கான அனுமதிச்சீட்டு கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டான் சித்ரகுப்தன். அனுமதிச்சீட்டா? அது எங்கே கிடைக்கும் என்று கூறுங்கள். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, வாங்கி விடுகிறேன் என்று மனிதன் கூறினான். அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, அடுத்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் கிடைக்கும். அதாவது பூலோகத்தில் செய்கிற புண்ணிய காரியங்கள்தான் சொர்க்கத்தினுள் நுழைவதற்கான அனுமதிச்சீட்டு. அதனால் மானிடனே, நீ பூலோகத்திலே யாருக்காவது ஏதாவது உதவி செய்திருக்கிறாயா என்று யோசித்து சொல் என்று சித்ரகுப்தன் மனிதனை கேட்டான். பெரிய மனிதன் நீண்ட நேரம் யோசித்தான். அதன் பின்னர் நினைவுக்கு வந்தவைகளை கூறத் தொடங்கினான். ஒரு முறை வயது நிரம்பிய மூதாட்டி ஒருவருக்கு 10 காசு தானம் கொடுத்திருக்கிறேன். இன்னொரு தடவை ஓர் அநாதை பையனுக்கு 5 காசு கொடுத்திருக்கிறேன் என்று கூறினான். இதனை கேட்டு உள்ளே சென்ற சித்ரகுப்தன் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து மனிதனை பார்த்து, உள்ளே சென்று சொர்க்கத்தின் தலைவரிடம் உனது கதையை கூறினேன், அவர் அந்த 15 காசை உன்னிடம் திருப்பி கொடுத்து உன்னை நரகத்திற்கே அனுப்பிவிடச் சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார் என்றார். பெரிய மனிதன் மயங்கியே விழுந்து விட்டான். ஆம் நேர்களே, அம்புலி மாமா கதை போன்று கேட்பதற்கு இருந்தாலும் அறிந்து கொள்வதற்கு 1000 விடயங்கள் இங்கே இருக்கின்றன. முக்கியமாக ஆன்மீக உலகில் பயணம் செய்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், காசு கொடுத்து சொர்க்கத்தை வாங்க முடியாது, ஆனால் கருணையை கொடுத்து அதை சுலபமாக வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.
அந்த அழகிய நச்சிந்தனை கதையினை தொடர்ந்து இளந்தளிர். இன்றைய சங்கநாதத்தை முதலில் அலங்கரிக்க வருபவர் தாய் தமிழகத்தில் இருந்து வழுதங்குளம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பச்சையப்பன் மற்றும் சுதா தம்பதிகளின் செல்வ புதல்வி ஸ்ருதி அவர்கள்.
வணக்கம், என் பெயர் ஸ்ருதி. நான் விரும்பும் பெரியோர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி இந்தியாவில் சுதாமாபுரி என்ற கிராமத்தில் 1869 அக்டோபர் 2 பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் கபா காந்தி, தாயார் பெயர் புத்லிபாய். இவர்களின் 4 பிள்ளைகளில் காந்தி தான் கடைசி பிள்ளை. குஜராத்தி இவர்களது மொழி. வைஷ்ணவ சமயத்தை சேர்ந்தவர். இவரது மனைவியின் பெயர் கஸ்தூரிபாய். ஆரம்ப காலத்தில் இவரது பள்ளி படிப்பு மந்தமாகவே இருந்தது. பின்பு ஆசிரியரின் தண்டனைக்கு பயந்து சிறிது சிறிதாக படிப்பில் முன்னேற்றம் அடைந்தார். இவரது தாயார் சிறந்த சமய பக்தர். ஆகையால் தனது பிள்ளைகளுக்கு சமயத்தை பற்றியும் பொய் பேசுதல் கூடாது என்றும், மது மாமிசம் புகைப்பிடித்தல் எதுவுமே செய்யக்கூடாது என்றும் கூறி வந்தார். இதனால் காந்தியும் பொய் பேசுவது தவறு என்பதை உணர்ந்தார். காந்தி உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்றார். அங்கே பாரிஸ்டர் சட்ட வல்லுநர் பட்டம் பெற்று இந்தியா திரும்பிய போது அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அவரை வழி அனுப்பிய தாயார் அப்போது உயிரோடு இருக்கவில்லை. இத்துயரம் அவரை பெரிதும் ஆட்டியது. இவர் வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அப்போது ஐரோப்பியர்களின் ஆட்சி காலம். அவர்கள் வழக்கப்படிதான் உடை உடுத்த வேண்டும். பாரிஸ்டர் தொழிலை நடத்துவது மிகவும் கஷ்டமாகவே இருந்தது. ஐரோப்பியர் ஆட்சியில் வெறுப்பும் ஏற்பட்டது. ஏன் எமது நாடு சுதந்திரம் அடையக்கூடாது என்று எண்ணி சத்தியகிரக போராட்டம், கதர் இயக்கம் எல்லாமே முன்னின்று நடத்தினார். கதர் ஆடைகள் தான் இவரது உடைகள். மக்கள் வெள்ளம் இவருக்கு பக்க பலமாகவே இருந்தது. இதனால் முறையிலும் அடைக்கப்பட்டார், சிறையிலும் அடைக்கப்பட்டார். ஆனாலும் சோர்வடையவில்லை. தமிழ் தென்றல் 2009. கடைசியில் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார். மகாத்மா என்ற பட்டமும் அவருக்கு வழங்கப்பட்டது. மகாத்மா காந்தி ஏழைகளின் நண்பன், குழந்தைகளின் தந்தை. அவர் நடந்து வரும்போது மூக்கில் கண்ணாடி போட்டு கதர் வேட்டியுடன், கையில் தடியுடன், முகத்தில் சிரிப்புடன் வருவார். அவர் பின்னால் பெரியவர் சிறியவர் என்று இல்லாமல் யாவரும் தொடர்வார்கள். இறுதியாக 1948 இன துரோகி ஒருவனால் மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் அவரின் புகழ் உடம்பு அழியவில்லை. உலகின் பல நாடுகளிலும் அவரது சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அதில் எமது நியூசிலாந்தும் ஒன்றாகும். நன்றி, வணக்கம்.
அந்த அழகிய பதிவினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம்முடன் இளந்தளிரை அலங்கரிக்க வருபவர் ஜெரித் ஆப்தீன் மற்றும் அஸ்மினா சித்திக் தம்பதிகளின் செல்வ புதல்வி சஃபியா மோஃபித் ரமலான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி.
அஸ்ஸலாமு அலைக்கும். இனித்த பெயர் சஃபியா மோஃபித். நான் இன்று ரமலான் மாதத்தின் எட்டு சிறப்புகள் பற்றி பேச உள்ளேன். ஒன்று, திருக்குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டதில். இரண்டாவது, சுவர்க்கத்தில் வாசல்கள் திறக்க மறுகின்றன. மூன்றாவது, நரகத்தில் வாசல்கள் அடைக்க மறுகின்றன. நான்கு, ஷைத்தான்கள் விலங்கிங்க பருகின்றன. ஐந்து, ரமலான் மாதத்தில் உம்ரா செய்தால் ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். ஆறு, 1000 மாதங்கள் கிளை வெற சிறந்த இரவான லைலத்துல் கதர் என்னும் இரவை கொண்ட மாதம். ஏழு, கரண்ட கால பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதம். தாவத கூடலில் நன்மைகளை பெற்று தரும் மாதம். ஆகவே இந்த புனித ரமலான் மாதத்தில் நல்ல காரியங்களை செய்த இந்த புனித மாதத்தின் பலனை நாங்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என கூறி முனிக்கின்றேன். நன்றி.
ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். இதயம் எல்லாம் கணிந்து பணிந்து இறை உணர்வில் சிறந்த மாதம் ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். ஈகை குணமும் இரக்க மனமும் மடர்ந்த மாதம், நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம். குணமும் இரக்க மனமும் மடர்ந்த மாதம், நல்ல தியாக உணர்வும் நியாய குணமும் சிறந்த மாதம். வாகை சூழம் புராணானை தந்த மாதம், இந்த வையகமே வியக்கும் நோன்பு வந்த மாதம். பசி என்பதை யாவருக்கும் உணர்த்து மாதம். என்பதை யாவருக்கும் உணர்த்து மாதம், நல்ல பண்புடனே ஜக்காத்தை வழங்கும் மாதம், வாரி வழங்கும் மாதம். ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். பாங்குடனே லைலத்துல் அதற்கு கிடைத்த மாதம் அன்று சங்கையான திருக்குர்ஆன் வந்த மாதம். பாங்குடனே லைலத்துல் கத்ர் கிடைத்த மாதம் அன்று சங்கையான திருக்குர்ஆன் வந்த மாதம். ஆன்மீக ஞானமெல்லாம் உயரும் மாதம், நல்ல மேன்மையோடு உடல் நலம் கிடைக்கும் மாதம். உகப்புடனே முப்பது நோன்பு நோர்க்கும் மாதம். உகப்புடனே முப்பது நோன்பு நோர்க்கும் மாதம் என்று உன்னதமான வழிகாட்டும் கண்ணிய மாதம், நல்ல புண்ணிய மாதம். ரமணான் புனித ரமணான்.
எப்படி தெரியும்? எஸ்விஎஸ் பேனல் அண்ட் பெயிண்ட் ஆட்டோ சர்வீசஸ் லிமிடெட் இருக்கும் போது.
என்ன சொல்றீங்க?
ஏன்னா வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அத தரமாகவும் நம்பிக்கையாகவும் பார்த்து தரக்கூடியது அவங்க மட்டும்தான். உங்க வண்டியிலயும் ஏதாவது பிரச்சனையா தொடர்பு கொள்ளுங்க.
0-2-1-1-7-8-9-6-4-5 மேலதிக விவரங்களுக்கு 0-9-2-1-8-9-6-4-5
இடம் 13i ரயன் பிளேஸ், மெனுகாவ் சிட்டி சென்டர், ஆக்லாந்து.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக படித்ததில் பிடித்தது. படித்ததில் பிடித்ததினை இன்று வழங்குவதற்காக எம்முடன் இணைந்து கொள்கிறார் பிரிஸ்பேனில் இருந்து எஸ் குணராஜ்.
உறவுகளை வணக்கம். இன்றைய கால சுழற்சி, பூமியினுடைய வேகம், மனிதர்களுடைய வேகம் என்பது அதற்கு ஈடாக ஓடிக்கொண்டே இருக்கின்றன, நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கேற்ற தொழில்நுட்பங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் நாளாந்தம் உருமாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆம், அந்த வகையிலே உலகத்தினுடைய இருப்பினையும் மக்களுடைய வாழ்வியல் இருப்பினையும் முக்கூட்டியே அறிந்து அவற்றை பாதுகாப்பான நோக்கத்திலே கொண்டு நகர்த்துவதற்குரிய பல்வேறுபட்ட விடயங்களை விண்ணிலும் வானிலும் பூமியிலும் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று தாங்கள் அதிசயிக்கக்கூடிய வகையிலே உள்ள தொகுப்புடனே தான் என்று நாங்கள் பார்க்கப் போகின்றோம். நாங்கள் கற்று வந்த பாடநெறிகளிலே 6 கண்டங்களை பற்றி நாங்கள் படித்திருக்கின்றோம். அந்த கண்டங்களிலே மிக மிக முக்கியமானவை ஆப்பிரிக்க கண்டம். ஆம், இரண்டாக பிரியும் ஆப்பிரிக்க கண்டம், புதிதாக உருவாகும் கடல், யாரும் பார்த்துக்காத அதிசய நிகழ்வு என்ற தலைப்போடு அதிசயிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து செல்கின்றன அதனுடைய தொகுப்பு. ஆப்பிரிக்க கண்டம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டமாகும். இது பூமியின் மத்திய பகுதியில் அமைந்த நிலப்பரப்பு ஆகும். பூமியின் மொத்த பகுதியில் 6% பரப்பளவு அடங்கியுள்ளது. உலக நிலப்பரப்பில் இது 20.4% இக்கண்டம் வடக்கு மத்திய தரை கடலால் சூழப்பட்டுள்ளது. வடகிழக்கில் சுயஸ் கால்வாய், சீனாய் தீபகற்பம் மற்றும் செங்கடல், தென்கிழக்கில் இந்திய பெருங்கடல், மேற்கில் அட்லாண்டிக் பெருங்கடல் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன. ஆப்பிரிக்க கண்டமானது கிழக்கு ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா, வடக்கு ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்கா, தெற்கு ஆப்பிரிக்கா என 5 துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ட்ரிப்ட் ஏற்றப்பட்டுள்ளது. அதாவது ட்ரிப்ட் என்பது ஒரு தட்டு உடைந்து இரண்டாக மாறுவது ஆகும். இதற்கு இடையில் தண்ணீர் புகுந்தால் அது 2 நாடுகளாக, 2 பகுதிகளாக மாறிவிடும். இதுவாக 2 தட்டுக்கள் நகர பல 100 ஆண்டுகள் எடுக்கும். ஆனால் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படும் பட்சத்தில் இந்த நகர்வு வேகமாக நடக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. அதன்படி 56 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலத்தட்டுக்கள் நகர்ந்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எத்தியோப்பியா பாலைவரத்தில் இந்த நில பிரிவு ஏற்பட்டு உள்ளது. இந்த பகுதியில் வரும் வருடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் புகுந்து அது கடலாக மாறும் என்றும் எச்சரித்துள்ளனர். பல லட்சம் ஆண்டுகளாக இந்த நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் ஒன்றாகவே பகிர்ந்து கொள்ளும் லாம்பியா மற்றும் உகாண்டா நாடுகள் எதிர்காலத்தில் தனித்தனி கடற்பரப்புகளை கொண்டவைகளாக மாறக்கூடும். சோமாலியா, கென்யாவின் ஒரு பகுதி மற்றும் எத்தியோப்பியா, தான்சானியா ஆகிய நாடுகள் பிரியும் பகுதிகளில் அடங்கியிருக்கும் என்று கருதப்படுகின்றது. இங்கே உள்ள 3 நில அடுக்குகள் தனித்தனியாக பிரிய தொடங்கிவிட்டன. இதனை நாம் சாதாரணமாக பார்த்தாலே தெரியும் என்று கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். பெரிய அளவில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் பட்சத்தில் இது வேகமாக நடக்கலாம். ஆனாலும் அடுத்த 500 வருடத்தில் இந்த புதிய கடல் தோன்ற வாய்ப்பில்லை. கொஞ்சம் கொஞ்சமாகவே இது நடக்க வாய்ப்புள்ளது என்றும், மேலும் திடீர் நிலக்கம் போன்ற சம்பவங்கள் நடந்தால் இது கூடிய விரைவில் இது நடக்கும் என்றும் எச்சரிக்கின்றனர் என்று தொடர்ச்சியாக இந்த அதிசயிக்கக்கூடிய வகையிலே கொண்ட பதிவினை உங்களுக்காக தந்தேன். நன்றி. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாழ்ப்பாண தமிழ்ச்செல்வி தாட்சாயினி செல்லத்துறை யாழ்ப்பாண தமிழ் பற்றிய ஒரு சிறு பகிர்வு.
யாழ்ப்பாண தமிழ். யாழ்ப்பாணத்துக்கு சென்று வந்த எங்கள் தமிழ் அறிஞர் ஒருவர் என்னிடம் கூறினார், அவர் பிரயாணம் செய்த ரயில் வண்டியில் எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு யாழ்ப்பாணத்து தாய் தன் மடியில் இருந்த சிறு குழந்தைக்கு ஜன்னல் ஊடாக நிலவை காட்டி, என்ன வடிவான நிலவு, அங்கே பார் என்று சொன்னாளாம். அவர் அதிர்ந்து போனாராம். அழகு என்பதற்கு சரியான தமிழ் வடிவு என்பதே. ஏனென்றால் வடிவம் ஒன்றில் இருந்து தோன்றுவதால் அது வடிவு, அது பண்பு பெயர். அந்த உயர் தமிழை தாய் பயன்படுத்திய போது மடியில் இருந்த குழந்தை விளங்கிக் கொண்டு நிலவை பார்க்கின்றது. நான் வியப்போடு பார்த்தேன் என்று என்னிடம் சொன்னார். உடனே நான் அவருக்கு சொன்னேன், அவள் தமிழச்சி, அவர்கள் தமிழர்கள். அவர்களின் இலக்கண நூலாக கற்பிக்கப்படுவது தொல்காப்பிய வழிவந்த இலக்கணம். ஆதனால் அந்த மக்கள் உயர்வான தமிழை பேசுகின்றனர் என்று சொன்னேன். இது ஒரு உரையாடலில் தமிழறிஞர் மோனா வரதராஜன் அவர்கள் சொன்னது.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கள் தாயகத்தின் மூத்த எழுத்தாளர் மாத்தளை சோமு ஐயா வழங்கும் கடந்த வாரங்களின் தொடர்ச்சியான சங்கத்தமிழ் அமுது பாகம் 6 கேட்கலாம்.
இந்த வார சங்கத்தமிழ் அமுது என்ற தலைப்பில் உங்கள் செவிகளில் ஒலிக்க இருப்பது 11 கீழ்கணக்கு நூலான நான்மணி கடிகையாகும். இதனை எழுதியவர் புலவர் விளம்பினாகனார். ஒவ்வொரு பாடலிலும் அவர் 4 கருத்துகள் சொல்லியிருக்கின்றார். இந்த 4 கருத்துகளினால் நான்மணி கடிகை என அது பெயர் பெற்றது. கடிகை என்பதற்கான பொருள் துண்டம் என்பதாகும். நான்மணி கடிகை என்பது 4 ரத்தின துண்டங்கள் என பொருள்படும். இந்நூலில் மனித வாழ்வுக்கு வேண்டிய நீதிகளும் அறநிலைகளும் ஒழுக்க பண்பாடுகளும் மலிந்து காணப்படுகின்றன. மொத்தம் 106 பாடல்களே கொண்டது நான்மணி கடிகை. இன்று சில பாடல்களை பார்ப்போம். மண்ணி அறிவ மணிநலம், பண்ணமைத்து ஏறிய பின் அறிவ மாநலம், மாசர சுட்டறிவ பொன்னின் நலம், காண்பார் கட்டறிவ கேளிரான் ஆயபயன். இந்த பாடல் மூலம் புலவர் சொல்வதை பார்ப்போம். நவரத்ன மணிகளை கழுவி அதன் இயல்பை அறிவர். குதிரைகளின் இயல்பை சேனத்தை அமைத்து அதன் மீது ஏறிய பின் அறிவர். பொன்னின் இயல்பை உருக்கி அறிவர். உறவினரின் இயல்பை தாம் கெட்டபோதுதான் அறிவர். இப்பாடல் மூலம் 4 இயல்பை புலவர் அற்புதமாய் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடலில் இன்னும் 4 சொல்கிறார். அது என்ன 4? பாடலை பார்ப்போம். திருவுக்கும் தீதில் ஒழுக்கம், பெரிய அரணுக்கும் ஆற்றின் ஒழுக்கம், பிறனை கொலையுக்கும் கொண்டு கனிமாறல், புலையுக்கும் போற்றாதார் முன்னர் செலவு. தீயது இல்லாத நல்ல ஒழுக்கம் செல்வத்தை போன்றது, முறையான இல்லறத்தை நடத்துதல் சிறந்த துறவரத்தை போன்றதாகும், பிறரை புறங்கூறல் அவரை கொலை செய்வதை போன்றது, தம்மை மதியாதார் மனைக்கு செல்லல் மிகுதியான இழிவை தரும். இப்பாடலில் இருந்து தீயது இல்லாதது முறையான இல்லறம், புறங்கூறாமை, மதியாதார் வாசல் மிதியாமை என நான்கு கருத்துக்களை புலவர் ஒப்பீடு செய்து சொல்கிறார். 17வது பாடலில் புலவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். பாடல்: இன்னாமை வேண்டின் இரவொழுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, நன்னோடு சொல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகில் விடல். பாடலின் கருத்து: இழிவாக மதிக்கப்பட வேண்டுமானால் யாசித்தலை மேற்கொள்க, இந்த உலகில் என்றும் நிலைத்திருக்க வேண்டுமானால் புகழை நிலை நிறுத்துக, தனக்கு புகழ் வர வேண்டுமானால் அறம் செய்க, வெல்வதை விரும்பினால் கோபத்தை விடு, இதன் மூலம் பிச்சை கேட்காதே, புகழுக்குரியதை செய், புகழ் வேண்டுமானால் அறம் செய், எப்போது வெல்ல வேண்டுமானால் கோபத்தை விடு என நான்கு தத்துவங்களை புலவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடலில் நான்கு தத்துவங்கள் என்ன என்று பார்ப்போம். திருவின் திரளுடையது யாது இல்லை, ஒருவருக்கு கற்றலின் வாய்த்த பிற இல்லை, எற்றொல்லும் இளமையில் இன்னாது இல்லை, இல்லென்னாத வன்மையின் வான்பட்டது இல், செல்வத்தைப் போல் ஒருவனுக்கு வலிமையானது வேறு இல்லை, கல்வியைப் போல் துணையானது பெரிதில்லை, எவற்றுள்ளும் வறுமையைப் போல துன்பம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை, இல்லையென்னாது கொடுப்பதைப் போல திட்பமானது வேறு இல்லை. இப்பாடலின் கருத்துப்படி செல்வமே வலிமையானது, கல்வியே துணையானது, வறுமையே துன்பமானது, இல்லை என்று கொடுப்பதே உறுதியானது என நான்கு கருத்துகள் தெரிவிக்கின்றன. அடுத்த பாடல்: என்றும் உளவாரும் நாளும் இருசுடரும், என்றும் பிணியும் தொழிலொக்கும், என்றும் கொடுப்பாரும் கொள்ளாரும், அன்னார் பிறப்பாரும் சாவாரும் என்றும் உளர். கருத்து: ஞாயிறும் திங்களும் விண்மீன்களும் என்றென்றும் உள்ளன, நோயும் முயற்சியும் என்றென்றும் உள்ளன, கொடுப்பாரும் ஏற்பாரும் என்றென்றும் உள்ளனர், அவ்வாறே பிறப்பாரும் இறப்பாரும் என்றும் உள்ளனர். என்ன அருமையான தத்துவம்! சூரியனும் நிலவும் விண்மீன்களும் நோயும் முயற்சியும் கொடுப்பதும் வாங்குவதும் பிறப்பதும் இறப்பதும் ஆகிய நான்கும் என்றென்றும் உள்ளவை. அற்புதமான கருத்தல்லவா? அடுத்த பாடல்: சாவாத இல்லை பிறந்த உயிரெல்லாம், தாவாது இல்லை வழிகளும், மூவாது இளமை இசைந்தாரும் இல்லை, வளமையில் கேடின்றி சென்றாரும் இல், பிறந்த உயிர்களெல்லாம் இரவாமல் இருப்பது இல்லை, குறையாது நிலை பெற்றிருக்கும் வலிமைகளும் இல்லை, மூப்பு அடையாளம் நிலை பெற்றிருக்கும் இளமையும் இல்லை, குறையாத செல்வங்களும் இல்லை, உயிர்கள் இறக்காமல் இருப்பதில்லை, நிலை பெற்ற வலிமைகள் இல்லை, மூப்பில்லாத இளமை இல்லை, குறையாத செல்வங்கள் இல்லை என நான்கு இல்லைகளை சொல்லி அற்புதமான கருத்தை உரசி காட்டுகிறார் நான்மணிக்கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார். 106 பாடல்களில் சிலவற்றை எடுத்து சொன்னேன். அடுத்த ஒளிபரப்பில் இன்னும் சில பாடல்களை அதன் கருத்துக்களை கேட்போம். நன்றி.
நன்றி நேயர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாத நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு சங்கநாதத்தின் சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு, உங்களது ஆக்கங்களும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமானால் 0021-0291-6-9166 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களது நிகழ்ச்சிகளை எமக்கு அனுப்பி வைக்க முடியும். மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புதசிங்கமையா அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்தியின்.